வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஸ்டார்ட் அப் மற்றும் இந்திய தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கல்விக்கும் மருத்துவ சேவைக்கும் ஒதுக்கப்படும் நிதி வருங்கால சமுதாயத்திற்கான முதலீடு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் தேசிய நலனை உறுதிப்படுத்தும் வகையில் வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் முன்னேற்றத்தை நோக்கியதாகவும் அமைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் வேளாண் மற்றும் பால்வளத் துறைகளின் முன்னேற்றத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், இந்த துறையில் உள்ளவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக பிரதமர் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தில் முக்கியமான துறைகளின் நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை மற்றும் ஜவுளி, ஆபரணங்கள், தோல் பொருட்கள் மற்றும் கடல்சார் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்த ஒப்பந்தத்தால் பயனடையும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உலகளாவிய தொழில்நுட்பங்களை அளித்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியும் மற்ற கட்சிகளின் தலைவர்களும் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகளிர் தலைமையிலான பொருளாதார பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை அளிப்பதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடல் புத்தாக்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், குறைந்த எண்ணிக்கையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட நிலை மாறி தற்போது 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்படுவதாக கூறினார். உயிரி உற்பத்தி துறையில் இந்தியா உலக அளவில் ஏற்கனவே முன்னிலை வகிப்பதாக தெரிவித்த டாக்டர் ஜிதேந்தர் சிங், இந்த துறைக்கு பட்ஜெட்டில் மேலும் வலு சேர்க்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். கல்விக்கும் மருத்துவ சேவைக்கும் ஒதுக்கப்படும் நிதி செலவல்ல வருங்கால சமுதாயத்திற்கான முதலீடு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த துறைகளில் கோடிக்கணக்கான மக்கள் பயனடையும் வகையில் மாநில அரசு பல்வேறு முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு அரிய அறுவை சிகிச்சைகளையும் தரமான சிகிச்சைகளையும் தமது அரசு அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் விஞ்ஞானத்துறையில் மாணவர்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கு அரசு ஊக்கமளித்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நேற்று தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற அறிவியல் திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் இலக்கு என்று அவர் கூறினார். புதிய கண்டுபிடிப்புகளில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சத்துணவு ஊழியர்களின் சம்பள உயர்வு, அவர்களுக்கு பணி பாதுகாப்பு போன்ற வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக கூறினார். தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் இதேபோன்ற ஊதிய பிரச்சினையால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக கைது நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்வதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்களுக்கு தொழில்துறையினரும் பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் மையம் அமைக்கப்படுவதற்கு பொதுமக்களிடையே வரவேற்பு எழுந்துள்ளது.
இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே குறிப்பா சொல்லணும்னா ஆதிச்சநல்லூர் இருக்குல்ல, நம்ம தமிழகத்துல வந்து பழமையான பல கல்வெட்டா இருக்கட்டும், ஆராய்ச்சிகள்ல உலகம் எவ்வளவு பழமைங்கிறதுக்கு நம்ம தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு. அதற்கு ஏதுவா ஆதிச்சநல்லூர்ல வந்து தொல்லியல் துறை அமைச்சகம் வந்து, அதாவது தொல்லியல் மையம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா லக்ஷ்பதி திட்டம் ஒரு திட்டம், அது வந்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறாங்க, அதனால வருமானமும் அவங்களுக்கு வந்து அதிகமாகும். இது போல வந்து பல திட்டங்கள் வந்திருக்குங்க, நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம், அந்த திட்டங்களை வந்து நாங்க வரவேற்கிறோம்.
சட்டப்பணிகள் ஆணையக்குழுவின் செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தருமபுரியில் நடைபெற்றது. இதில் நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் தருமபுரி புறநகர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சி திருமகள் தலைமை வகித்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சேவைகள் குறித்த விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஆணைக்குழுவின் பணிகள், சேவைகள், பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள், ஆணைக்குழுவினை அணுகி பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இளம் வயது திருமணத்தை தவிர்ப்பது, அதன் பாதிப்புகள், சமரச தீர்வு மையத்தின் பணிகள் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நீதிபதிகள், சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் பங்கேற்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுடன் நேர்மறையான பேச்சுகளை நடத்துவதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசேஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையே இந்திய ரூபாயை மொத்தமாக பரிமாற்றம் செய்வது தொடர்பாக நேபாள ராஷ்ட்ரீய வங்கி மற்றும் ரிசர்வ் வங்கி உயரதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மியான்மரில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6 பதிவான இதன் தாக்கம் பங்களாதேஷ் மற்றும் கொல்கத்தாவில் நில அதிர்வுகளாக உணரப்பட்டது. தலைநகர் தில்லியில் ஹோலி மற்றும் தீபாவளி பண்டிகைகளின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் செயலியை அளிக்கும் மெட்டா நிறுவனம் சட்டத்தை மதிக்காவிட்டால் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் கடைசி வேலை நாளான வரும் மார்ச் 31 அனைத்து வங்கிக் கிளைகளும் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் சைக்கிளிங் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஈரோடு மாவட்டம் பெருமாள் மலையைச் சேர்ந்த மாணவர் சுகந்தனுக்கு ஊர் மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரம்பலூரில் உணவு பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்றாத 11 கடைகளுக்கு தலா 2000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் தெப்போற்சவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஹராரேயில் இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 1 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியுடன் மோதும். முன்னதாக நேற்று புலவாயோவில் நடைபெற்ற 1வது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து அணி 27 வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறியது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 7 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இன்று 10 பிஸ்டல் பிரிவு போட்டி நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஸ்டார்ட் அப் மற்றும் இந்திய தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கல்விக்கும் மருத்துவ சேவைக்கும் ஒதுக்கப்படும் நிதி வருங்கால சமுதாயத்திற்கான முதலீடு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.